முதல் வாசகம். உன் முழு இதயத்தோடு உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூர்வாயாக. இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6 இறை வசனங்கள் 4-13 வரை. மோசே மக்களை நோக்கி கூறியது, இஸ்ரேயலே செவிகொடு, நம் கடவுளாகிய ஆண்டவர் ஒருவரே ஆண்டவர். உன் முழு இதயத்தோடும் உன் முழு உள்ளத்தோடும் உன் முழு ஆற்றலோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூர்வாயாக. இன்று நான் உனக்கு கட்டளையிடும் இவ்வார்த்தைகள் உன் உள்ளத்தில் இருக்கட்டும். நீ அவற்றை உன் பிள்ளைகளின் உள்ளத்தில் பதியுமாறு சொல். உன் வீட்டில் இருக்கும் போதும் உன் வழிபயணத்தின் போதும் நீ படுக்கும் போதும் எழும்போதும் அவற்றை பற்றி பேசு. உன் கையில் அடையாளமாக அவற்றை கட்டிக்கொள். உன் கண்களுக்கிடையே அடையாளப்பட்டமாக அவை இருக்கட்டும். உன் வீட்டின் கதவு நிலைகளிலும் நுழைவாயில்களிலும் அவற்றை எழுது. மேலும் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்னும் உன் மூதாதையருக்கு கொடுப்பதாக ஆணையிட்டு கூறிய நாட்டுக்குள் உன் கடவுளாகிய ஆண்டவர் உன்னை புகச் செய்யும் போதும் நீ கட்டி எழுப்பாத பரந்த வசதியான நகர்களையும் நீ நிரப்பாத எல்லா செல்வங்களையும் நிறைந்த வீடுகளையும் நீ வெட்டாத பாறை கிணறுகளையும் நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவத்தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுக்கும் போதும் நீ உண்டு நிறைவு கொள்ளும் போதும் அடிமைத்தன வீடாகிய எகிப்து நாட்டினின்று உன்னை வெளியே கூட்டி வந்த ஆண்டவரை மறந்து விடாதபடி கவனமாயிரு. உன் கடவுளாகிய ஆண்டவருக்கு அஞ்சி நட, அவருக்கு பணிந்து அவர் பெயராலே ஆணையிடு. ஆண்டவரின் அருள் வாக்கு.
இறைவனுக்கு நன்றி.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மா
மத்தேயுடைய தூயனர் செய்திலிருந்து வாசகம். பிரிவு 17, இறை வார்த்தைகள் 14 தொடங்கி 20 முடிய. அக்காலத்தில் இயேசுவும் சீடர்களும் மக்கள் கூட்டத்தினரிடம் வந்தபோது, ஒருவர் இயேசுவை அணுகி அவர் முன் முழந்தால் படியிட்டு, ஐயா, என் மகனுக்கு இறங்கும், அவன் வலிப்பு நோயால் பெரிதும் துன்புகிறான், அடிக்கடி தீயிலும் தண்ணீரிலும் விழுகிறான், உம் சீடர்களிடம் அவனை கொண்டு வந்தேன், அவனை குணமாக்க அவர்களால் முடியவில்லை என்றார். அதற்கு இயேசு, நம்பிக்கையற்ற சீரழிந்த தலைமுறையினரே, எவ்வளவு காலம் நான் உங்களோடு இருக்க இயலும், எவ்வளவு காலம் நான் உங்களை பொறுத்து கொள்ள இயலும், அவனை என்னிடம் இங்கே கொண்டு வாருங்கள் என்று கூறினார். கொண்டு வந்ததும் இயேசு பேயை கடிந்து கொள்ளவே அது அவனை விட்டு வெளியேறியது. அந்நேரமே சிறுவன் குணமடைந்தான். பின்பு சீடர்கள் தனிமையாக இயேசுவை அணுகி வந்து, அதை ஏன் நீங்களால் ஓட்ட இயலவில்லை என்று கேட்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, உங்கள் நம்பிக்கை குறைவுதான் காரணம். உங்களுக்கு கடுகளவு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் இம்மலையை பார்த்து இங்கிருந்து பெயர்ந்து அங்கு போ என கூறினால் அது பெயர்ந்து போகும். உங்களால் முடியாதது ஒன்றும் இராது என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. குறைகளை நிறைவாக்குபவர் கடவுள். குறைகளை நிறையாக்குபவர் கடவுள். ஒரு சில நாட்களுக்கு முன்பாக இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் கூகுள் மீட்டின் வழியாக வகுப்பு நடத்துவதற்காக ஒரு சில தரவுகளை இணையதளத்திலே தேடிக்கொண்டிருந்தேன். அப்போது என்னுடைய கண்ணில் பட்ட ஒரு அருமையான வீடியோ பதிவினுடைய கதை சுருக்கத்தை அல்லது அந்த வீடியோவினுடைய சுருக்கத்தை தான் இன்றைய நாளில் இப்பொழுது உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். அந்த வீடியோவினுடைய தலைப்பு என்னவென்றால் மக்கு என்பதுதான். நாம் பெரும்பாலும் நம்முடைய வீடுகளிலும் பள்ளிக்கூடங்களிலும் சொல்லுவோம் இல்லையா, யாராவது பார்த்து மக்கு பயலே படிக்கிறியாடா, மக்கு பயலே என்று சொல்வோம். எனவே அந்த வீடியோவினுடைய தலைப்பே மக்கு என்பதுதான். அந்த வீடியோவிலே ஒரு சிறுவனானவன் பள்ளிக்கூடத்திலே படித்து கொண்டிருக்கிறான். அந்த சிறுவன் ஒழுங்காக பள்ளிக்கு வருவதும் இல்லை, படிப்பதும் கிடையாது. எனவே அந்த ஆசிரியரிடத்திலே அவனுக்கு பெரிய அளவு ஒரு மதிப்பே கிடையாது. இவன்லாம் என்னத்தை படித்து சாதிக்க போகிறான் என்ற ஒரு விதமான மனநிலை தான் அந்த ஆசிரியருக்கு இருந்தது. அதற்கு ஏற்றது போலே அந்த சிறுவனானவன் வீட்டு பாடமும் செய்ய மாட்டான், ஒழுங்காக கிளாஸுக்கு வரமாட்டான், வந்தாலும் சேட்டை செஞ்சுக்கிட்டே இருப்பான். ஏண்டா கிளாஸுக்கு வந்தன்னு கேட்டால், வீட்டில் போர் அடிக்குது சார், அதனால தான் இங்கே வந்து உட்காந்துருக்கேன் சார் என்று அவன் ஆசிரியரே கலாய்க்கின்ற அளவிற்கு அங்கே பல்வேறு கருத்துக்களை அவன் சொல்லி கொண்டு இருந்தான். இப்படியாக நாட்கள் உருண்டோடி கொண்டிருக்கிற பொழுது யதார்த்தமாக அன்றைய நாள் அவன் பள்ளிக்கு வந்து விட்டான். வகுப்பறையிலே அமர்ந்திருக்கிறான். அப்போது ஒரு அறிவிப்பானது வருகிறது, யாரெல்லாம் ஓவிய போட்டியிலே பங்கேற்க விரும்புகிறீர்களோ அவர்களெல்லாம் என்னிடத்திலே பெயர் கொடுங்கள், நம் சார்பாக நம் பள்ளியின் சார்பாக உங்களை அனுப்பி வைக்கிறேன் என்று சொல்லி அந்த அறிவிப்பு வருகிறது. சரிப்பா, சர்க்குலர் வந்துருச்சு, யாரெல்லாம் இந்த போட்டியில் கலந்துக்கிறீங்களோ கையை தூக்குங்க அப்படின்னு டீச்சர் கேட்குறார். எல்லாரும் கை தூக்கும் போது இந்த சிறுவனும் கையை தூக்குறான். உடனே சார் என்ன சொல்லியிருப்பார், மக்கு பயலே கையை கீழே போடு, இது ஒன்று தான் உனக்கு குறைச்சலை, படிக்க வக்கு இல்லை, ஆனால் பாரு இருக்கிற எல்லா செட்டையும் செய்கிற, இதில் நீ போய் டிராயிங் வரைஞ்சி என்னத்தை கிழிக்க போகிற என்று அவர் திட்டுகிறார். உடனே அந்த சிறுவன் தலையை கீழே போட்டது மட்டுமல்லாமல் தன் கையையும் கீழே போட்டு விடுகிறான். நாட்கள் உருண்டோடு கொண்டு போகிறது. அப்பொழுது இவனுடைய பெயர் அங்கே வருகிறது. பள்ளிகள் சார்பாக நடைபெற்ற போட்டியிலே முதல் மாணவனாகவும் அந்த சிறுவனானவன் தேர்ந்தெடுக்கப்படுகிறான். அப்பொழுது ஒரே ஆச்சரியம், தலைமை ஆசிரியர் அந்த சிறுவனுடைய வகுப்பு ஆசிரியரை அழைத்து, அவனை அழைத்து கொண்டு வாருங்கள், அவன்தான் பள்ளியின் சார்பாக பங்கேற்று முதல் பரிசை பெற்றிருக்கிறான், அவனை வாழ்த்த வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்பொழுது அந்த ஆசிரியர், அவன் ஒரு மக்கு பையன் சார், அவன் எப்படி சார் இப்படி இந்த அளவு ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்க முடிஞ்சிச்சு? தலைமை ஆசிரியர் சொன்னார், நாம தான் அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கோம், ஆனால் அவனுக்கு இருந்த அந்த ஓவிய போட்டியினுடைய தன்மை, அவனுக்கு இருந்த அந்த டிராயிங் காம்படிஷனில் இருந்த ஒரு ஆர்வம், அவனுடைய ஓவியத்தை எல்லாரும் நல்ல விதத்தில் பாராட்டி இருக்கிறாங்க என்று சொல்லி அந்த மாணவனை அழைத்து வர சொல்லுகிறார். எனவே ஆசிரியர் சென்று அழைத்து வந்த பின்பாக மீண்டும் வகுப்பறைக்கு கூட்டிக் கொண்டு செல்கிறார். எல்லோர் மத்தியிலும் நம்முடைய மாணவன் முதல் பரிசை பெற்றிருக்கிறான், எல்லோரும் கரவொளி எழுப்பி வாழ்த்துக்களை தெரிவிங்கள் என்று சொல்லுகிறார். எனவே அந்த வீடியோ பதிவினுடைய இறுதியாக கருத்து அல்லது இந்த வீடியோவினுடைய சுருக்கம் என்னவென்றால், எல்லா மனிதர்களும் குறை உள்ளவர்கள்தான், ஆனால் அந்த குறையிலே நிறையையும் நிறைவையும் கடவுள் கொடுத்திருக்கிறார் என்று அந்த வீடியோ பதிவானது நிறைவு பெறுகிறது. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மனித வாழ்வை நாம் சற்று ஆழமாக புரிந்து கொண்டோம் என்று சொன்னால், எல்லா மனிதர்களுமே குறை உள்ளவர்கள்தான். குறையின்றி யாருமே நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்துவிட முடியாது. இந்த பக்கம் திரும்பினாலும் ஒரு குறை இருக்கும், அந்த பக்கம் திரும்பினாலும் ஒரு குறை இருக்கும், அந்த மனிதரிடத்திலும் குறை இருக்கும், இந்த மனிதரிடத்திலும் குறை இருக்கும். எனவே குறைகளின்றி எந்த மனிதருமே தன் வாழ்வை நேரிய வழியில் அமைத்து கொள்வதில்லை என்பது எல்லோருக்கும் தெரிந்த உண்மை. இதைத்தான் இன்றைய நாள் வாசகங்கள் நமக்கு மிக தெளிவாக கொடுக்கின்றன. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலே 3 ஆண்டுகள் தங்களோடு உடனிருந்து எல்லா விதமான செயல்களையும் இயேசு கற்றுக் கொடுத்ததை திருத்தூதர்கள் ஒவ்வொன்றாக தங்களுடைய வாழ்க்கையிலே கற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் அந்த கற்றுக்கொள்வதையெல்லாம் மிக நேர்த்தியாக அவர்கள் பயன்படுத்தினார்களா என்று சொன்னால், அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே பயன்படுத்தவில்லை என்பதற்கு மிகச்சிறந்த ஒரு உதாரணம்தான் இன்றைய நற்செய்தி பகுதி. அங்கே ஒருவர் வலிப்பு நோயால் அவதிப்பட்டு பேயினால் பீடிக்கப்பட்ட தன் மகனை குணப்படுத்துவதற்காக திருத்தூதர்களை அழைக்கிறார். அங்கே அந்த திருத்தூதர்களால் முடியவில்லை. எனவே இயேசுவிடமே வந்து, உம் திருத்தூதர்கள் வந்தார்கள் ஆனால் அவர்களால் முடியவில்லை, நீங்கள் இதை குணப்படுத்துங்கள் என்று சொல்லி அவர் கண்ணீரோடு நிற்கிற பொழுது சீடர்களை கடிந்து கொள்கிறார் இயேசு. எவ்வாறாக சீரழிந்த தலைமுறையினே, எவ்வளவு ஒரு கனமான வார்த்தை, உள்ளத்தை பாதிக்கக்கூடிய ஒரு வார்த்தையை இயேசு அங்கே உச்சரித்து விட்டு அந்த சிறுவனை அங்கே அந்த மகனை குணப்படுத்துகிறார். தனியாக இருக்கிற பொழுது இயேசுவிடத்தில் சீடர்கள் கேட்கிறார், ஏன் எங்களால் முடியவில்லை? அன்புக்குரியவர்களே, இதுதான் நம்முடைய வாழ்க்கை. நாம் ஒவ்வொரு முறையுமே இயேசுவிடத்திலே வந்து என்னால் ஏன் முடியவில்லை என்ற கேள்வியை தான் கேட்கிறோம். அதுதான் குறையுள்ள வாழ்வு, அதுதான் குறைவினுடைய மொத்த உருவாக இருக்கிற வாழ்க்கை முறை. எனவே நீங்களும் நானும் ஆண்டவரிடத்திலே குறையுள்ள மனிதர்களாக தான் வருகிறோம், ஆனால் இயேசு கிறிஸ்து அன்று திருத்தூதர்களை நிறைவுள்ள மனிதர்களாக மாற்றியது போல, குறையை நிறையாக்கியது போல, நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இருக்கிற குறைகளை எல்லாம் கடவுள் இன்றைய நாளிலே நிறையாக்குகின்ற நிறைவுள்ள மனிதர்களாக நாம் மாற்ற விரும்புகிறார் என்பதுதான் இன்றைய முதல் வாசகத்தின் வழியாகவும் நற்செய்தியின் வழியாகவும் நாம் பெற்றுக்கொள்ளுகிற மாபெரும் உண்மையாக இருக்கிறது. பிரியமானவர்களை, இன்றைய முதல் வாசகத்தில் பாருங்கள், இஸ்ரேல் மக்களை அங்கே பார்வோனுடைய அடிமைத்தனத்திலே வைத்திருந்த அந்த எகிப்து நாட்டிலிருந்து ஆண்டவர் அவர்களை அழைத்து வந்த பின்பு அழைத்து வருகிற ஒவ்வொரு நிலைகளிலும் பார்த்தால், அந்த மக்கள் அங்கே இருக்கின்ற பொழுதும் குறையோடு இருந்தார்கள், வருகின்ற பொழுதும் குறையோடு இருந்தார்கள், மோசேயின் வழியாக பாலை நிலத்திலே அவர்களை ஆண்டவர் அழைத்து வந்த பொழுதும் குறையோடு இருந்தார்கள். ஆனால் இந்த குறைகளை எல்லாம் நிறைவாக்கி நிறைவான மகிழ்ச்சியையும் நிறைவான நிம்மதியையும் நிறைவான மனமகிழ்வையும் கொடுத்து பாலும் தேனும் பொழிகிற கானான் தேசத்திலே, வாக்களிக்கப்பட்ட அந்த உரிமை நாட்டிலே அவர்களை அழைத்து கொண்டு போகிறார் கடவுள். எனவே இந்த நிறைவை கொடுத்த கடவுளை ஒருபோதும் நீங்கள் மறந்து போய்விடக்கூடாது என்பதை தான் இன்றைய முதல் வாசகத்திலே பார்க்கிறோம். அதற்காக இந்த மனிதர்கள், இஸ்ரேல் மக்கள் மீண்டுமாக தங்களுடைய குறையினை, குறைவு மிகுந்த வாழ்வினை, குறை நிறைந்த வாழ்க்கை முறையினை அவர்கள் தேர்ந்தெடுத்து விடக்கூடாது என்பதற்காக மோசேயின் வழியாக ஆண்டவர் 8 விதமான படிப்பினைகளை இன்றைய முதல் வாசகத்தின் வழியாக கொடுக்கிறார். எப்படி ஒரு கூட்டமைப்பு இஸ்ரேல் மக்களாக இருக்கிற அவர்கள் குறையோடு இருந்தார்கள், இப்பொழுது நிறைவான வாழ்வை பெற்றிருக்கிறார்கள். இந்த நிறைவான வாழ்வை மீண்டுமாக அவர்கள் இழந்து விடாமல் இருக்க கடவுள் இன்றைய நாளிலே முதல் வாசகத்தின் வழியாக இவ்வாறு படிப்பினை கொடுக்கிறார். முதலாவதாக, கடவுளுக்கு செவி கொடுக்கின்ற பொழுது நாம் நிறைவோடு வாழுகிறோம். அதைத்தான் இஸ்ரேலே செவி கொடு, ஷெமா இஸ்ரேல் என்று அதை விவிலிய வல்லுநர்கள் சொல்வார்கள். இரண்டாவதாக, முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் அன்பு செய்கிறவர்கள் நிறைவான வாழ்வை பெறுகின்றார்கள். மூன்றாவதாக, இறை வார்த்தையை யார் உள்ளத்தில் ஏற்கிறார்களோ அவர்கள் நிறைவான வாழ்வை பெற்றுக்கொள்கிறார்கள். நான்காவதாக, வார்த்தையை படுக்கின்ற பொழுதும் எழுகின்ற பொழுதும் பயணிக்கின்ற பொழுதும் கைகளிலே அடையாளமாக கட்டிக்கொள்கின்ற பொழுதும் அதை தங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கின்ற பொழுதும் நிறைவான வாழ்வை அந்த மக்கள் பெற்றுக்கொள்வதாக நான்காவதாக பார்க்கிறோம். ஐந்தாவதாக, ஆண்டவர் வாக்களித்த நாட்டிற்குள் செல்லுகிற பொழுது இறை சிந்தனை கொண்டவர்களாக இருக்கின்ற பொழுது அவர்கள் நிறைவான வாழ்வை அங்கே ஆண்டவரால் பெற்றுக்கொள்கிறார்கள். ஆறாவதாக, எப்பொழுதும் எதற்காகவும் எச்சூழலிலும் யாருக்காகவும் கடவுளை மறந்து விடாதவர்களாக இருப்பதுதான் நிறைவான வாழ்வை நோக்கி போகிற இன்னொரு படிப்பினையாக இருக்கிறது. ஏழாவதாக, ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பது நிறைவான வாழ்வுக்கு நம்மை இட்டு செல்கிறது. இறுதியாக, ஆண்டவருக்கு பணிந்து வாழ்வது அவருடைய பெயரிலே அவருடைய புகழை சாற்றுவதுதான் இறுதியாக குறையுள்ள ஒவ்வொரு மனிதர்களையும் நிறையாக மாற்றுகின்ற ஆண்டவருடைய வழிமுறைகளாக இருக்கிறது. இப்படிப்பட்ட சிந்தனைகளை தான் இன்றைய நாளிலே கடவுள் நமக்கு கொடுக்கிறார் என்று சொன்னால் நாமும் நிறைவான வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் இறைவன் விரும்புகிறார். அதற்காக தான் தன்னுடைய ஒரே பேரான மகனை, யோவான் செய்தி 3:16 இறைவார்த்தையிலே ஒரே பேரான மகனை இந்த உலகிற்கு அனுப்பி அன்பு செய்ய வைக்கிறார். அந்த அன்பு செய்த மகன்தான் என்ன செய்கிறார்? யோவான் செய்தி 10:10 இறைவார்த்தையிலே, ஆடுகள் வாழ்வு விரும்புருட்டு அதுவும் நிறைவான வாழ்வு விரும்புருட்டு நான் வந்துள்ளேன் என்று சொல்லி குறையுள்ள மனிதர்களுக்கு மத்தியிலே தன்னை நிறைவாக கொடுத்து எல்லோரையும் நிறைவுள்ளவராக மாற்ற ஆண்டவர் அங்கே இயேசுவின் வழியாக தன் திருமகனின் வழியாக தீர்மானிக்கின்றார். இதைத்தான் புனித பவுல் கொலோசியர் எழுதிய திருமுகத்திலே 2:9 இறைவார்த்தையிலே இவ்வாறாக சொல்லுகிறார், இறை தன்மையின் முழு நிறைவும் உடல் உருவில் கிறிஸ்துவுக்குள் குடிகொண்டிருக்கிறது. அந்த கிறிஸ்து தான் நம்மிடத்திலே குடிகொள்ளுகிறார். வாக்கு மனிதரானார் நம்மிடத்திலே குடிகொள்ளுகிறார் என்று பார்க்கிறோம் அல்லவா? அந்த இயேசுவின் வழியாக நிறை வாழ்வை பெற்றுக்கொள்ளதான் ஆண்டவர் இன்றைய நாளிலே உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். ஆனால் அன்புக்குரியவர்களே, இந்த நிறைவான வாழ்வை பெற்றுக்கொள்ள தடையாக திருத்தூதர்களுக்கு இருந்தது போல ஒரு சில குறைகள் நம்மிடத்திலும் இருக்கின்றன. முதல் குறை என்னவென்றால் நம்பிக்கை இன்மை. ஆண்டவர் மீது ஆழமான நம்பிக்கை கொள்ள வேண்டிய நாம் இன்று பல்வேறு பொருட்கள் மீதும் பல்வேறு மனிதர்கள் மீதும் நாம் என்ன செய்கிறோம்? நமது நம்பிக்கையை வைக்கிறோம். எனவேதான் முதல் வாசகத்திலே இறை வார்த்தையை அடையாளமாக உங்கள் கைகளிலே கட்டிக்கொள்ளுங்கள் என்று சொன்ன பொழுது நாம் எதையெதையோ கைகளிலே கட்டிக்கொள்ளுகிறோம். யார் யாரோ கொடுத்ததையெல்லாம் கையில் கட்டிக்கொண்டு இதனால் எனக்கு மீட்பு வருகிறது என்று சொல்லுகிறோம் அல்லவா? எவ்வளவு பெரிய முட்டாள்தனத்தோடு நாம் வாழுகிறோம். அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு சமயத்தவரும் அவரவருடைய நம்பிக்கையிலே ஆளப்படுவது என்பது ஒரு கருத்தாக இருந்தாலும் நாம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டு வாழ வேண்டும் என்பதுதான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வினுடைய நோக்கமாக இறை திருவுளமாக இருக்கிறது என்று சொன்னால் நாம் ஒவ்வொருவரும் நம்பிக்கையின்மை என்ற குறையை நிவர்த்தி செய்ய ஆண்டவரிடத்திலே செபிக்க என்று அழைக்கப்படுகிறோம். இரண்டாவது குறை நம்மிடத்தில் என்ன இருக்கிறது என்று சொன்னால் அந்த மகனுக்கு இருந்தது போல உடல் நல பாதிப்பு இருக்கிறது. எனவே உடல் நல பாதிப்பு இருக்கிற பொழுது நிச்சயமாக அது ஒரு குறையாக இருக்கிறது. உடலை கடந்து உணர்வு ரீதியாகவும் நாம் குறையுள்ளவராக மாற்றப்படுகிறோம். அதைத்தான் இச்சைக்குரிய வாழ்வுக்காக நாம் பார்க்கிறோம். இச்சைக்குரிய வாழ்வாக நாம் எடுத்துக்கொள்ளுகிற எல்லாமே, உடல் உள்ள உணர்வுக்காக நாம் போடுகிற தீனிகள் எல்லாம் நம்மை குறையுள்ள மனிதர்களாக மாற்றிக்கொள்ளுகிறது. எனவேதான் கொரிந்தியர்களுடைய முதல் துறைமுகத்திலே நாம், நீங்கள் இந்த உடலை பற்றி என்ன சிந்திக்கிறீர்கள் என்ற ஒரு சிந்தனையை பவுல் கொடுக்கிற பொழுது, இது தூய ஆவியார் தங்கும் ஆலயம் என்பது உங்களுக்கு தெரியாதா என்று சொல்லுகிற பொழுது, இந்த குறையுள்ள உடலை ஆண்டவர் தன்னுடைய திருவுடலை கொடுத்து நிறைவுள்ளதாக மாற்றுகிறார் என்பதும், இரண்டாவதாக நம்முடைய குறையை ஆண்டவர் நிவர்த்தி செய்து நிறையாக மாற்றுகிறார், மூன்றாவதாக திரு தூதர்களிடத்தில் இருந்த அந்த செயலற்ற தன்மை, அதாவது இயேசு அதிகாரம் கொடுத்தார், நோய்களையும் பேய்களையும் குணமாக்க ஓட்டுவதற்காக அதிகாரம் கொடுத்தார், ஆனாலும் கூட இயேசு தன்னுடைய மாட்சியை திரு தூதர்கள் இன்றைய நாளில் கண்டுகொள்ள வேண்டும் என்று இறைவன் திட்டமிட்டிருக்கிறார் என்பதை முழுவதுமாக புரிய வைப்பதற்காக அவர்களால் செயலாற்ற முடியாத ஒன்றை இயேசு அங்கே செயல்படுத்தி காட்டுகிறார் என்றால், நான் என் வழியாக உங்களுக்கு கொடுத்த எல்லாவற்றையும் நீங்களும் எனக்கு பின்பாக செய்வீர்கள் என்ற உறுதி தன்மையை கொடுப்பதற்காக தான் செயலாற்றாமை என்கிற குறையை அங்கே இயேசு அவர்களிடத்திலிருந்து அகற்றி நிறைவை நோக்கி வழி நடத்தி செல்கிறார். இறுதியாக எங்களால் முடியாது என்ற சிந்தனை திருத்தூதர்களிடத்தில் இருந்தது போல நம்மிடத்திலும் மிக பெரிய குறையாக இருக்கிறது. நான் என்ன செய்வேன், ஏது செய்வேன், என்னால் என்ன முடியும், நான் சாதாரண மனிதன், படிக்க முடியவில்லை, பணம் சம்பாதிக்க முடியவில்லை, எத்தனையோ குறைகள் அன்பு கூறியவர்களே. ஆனால் இத்தகைய என்னால் முடியாது என்று சொல்லுகிற ஒவ்வொரு குறைகளையும் நாம் அன்னை மரியாவை போன்று ஆண்டவரால் எல்லாம் நிகழட்டும் என்று நம்மை கையளிக்கின்ற பொழுது நம்முடைய குறைகளை எல்லாம் கடவுள் நிறைவாக அங்கே மாற்றுகிறார். தொடர்ந்து சிந்திப்போம். ஆண்டவருடைய அருளும் இரக்கமும் என்றென்றும் நம்மோடு இருக்கிறது. இறைவனுடைய அளப்பெரிய ஆசீர்வாதத்தின் வழியாக நம்முடைய குறைகளை ஆண்டவர் நிச்சயமாக நிறைவாக மாற்றுவார், நிறைவுள்ள மனிதர்களாக நம்மை வழிநடத்தி செல்வார். அத்தகைய ஆசீர்வாதத்திற்காக தொடர்ந்து செபிப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கிறார். அதோடு அல்லாமல் புனித பவுல் கொரிந்தியர்களுடைய முதல் திருமுகத்திலே 13:10 இறைவார்த்தையில் கொடுக்கக்கூடிய நிறைவான வழிகாட்டுதல் இப்பொழுது நமக்கும் கிடைக்கிறது. நிறைவானது வரும்போது அரைகுறையானது ஒளிந்து போவோம். ஆமீன்.
தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாய் என் நிறைவா.